சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைதளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 24, 2021. தலைப்பு: மரணத்திற்கு பிறகு சோதனை. கோல்டன் உரை. ரோமர்: நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: கொரிந்தியர்: இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரையடைந்தவர்களில் முதற்பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர் தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தந்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாயிருப்பதற்கு, குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா: கர்த்தாவே, நீரே என் தேவன். உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பின். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். மத்தேயு: பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். மத்தேயு: அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதலடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசிதாக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தியடைவார்கள். இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய்ச் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. மத்தேயு. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்தது. காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். யோவான். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். யோவான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனெவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்கிறதென்று அறிவேன். மத்தேயு. இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வருமென்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா என்னப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே கூடி வந்தது இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். யோவான். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. யோவான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாயிருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். யோவான். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரரிடத்திற்கு போய். நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ரோமர். நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். கொரிந்தியர். மரணமே, உன் கூர் எங்கே? பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பிளன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடு திஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். வாழ்க்கை நித்தியமானது. நாம் இதை கண்டுபிடித்து அதன் ஆர்ப்பாட்டத்தை தொடங்க வேண்டும். வாழ்க்கையும் நன்மையும் அழியாதவை. நம்முடைய இருப்பு பற்றிய பார்வையை வயது மற்றும் புழுக்களாக அல்லாமல் அன்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் தொடர்ச்சியாகவும் வடிவமைப்போம். இந்த தெய்வீக கோட்பாடு நோயாளிகளை எப்படி குணப்படுத்துகிறது, பிழையை வெளியேற்றுகிறது மற்றும் மரணத்தின் மீது வெற்றி பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள இயேசு வாழ்வின் வழியை கற்றுக் கொடுத்தார். பாவம் மற்றும் நோயின் மீதான தனது கட்டுப்பாட்டை நிரூபித்தாலும் சிறந்த ஆசிரியர் மற்றவர்கள் தங்கள் சொந்த பக்தியின் தேவையான சான்றுகளை வழங்குவதில் இருந்து எந்த வகையிலும் விடுவிக்கவில்லை. அவர் அவர்களின் வழிகாட்டுதலுக்காக வேலை செய்தார். அவர் இந்த சக்தியை அவர் செய்தது போல் நிரூபிக்க மற்றும் அதன் தெய்வீக கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கூறினார், யோவான் காலை 8:51 ஒரு மனிதன் என் சொல்லை கடைபிடித்தால் அவன் ஒருபோதும் மரணத்தை பார்க்க மாட்டான். அந்த அறிக்கை ஆன்மீக வாழ்க்கையில் மட்டுப்படுத்தப்படவில்லை, ஆனால் இருப்பின் அனைத்து நிகழ்வுகளையும் உள்ளடக்கியது. இயேசு இதை நிரூபித்தார். இறப்பவர்களை குணமாக்கி இறந்தவர்களை எழுப்பினார். மரண மனம் பிழையுடன் பிரிக்கப்பட வேண்டும். அதன் செயல்களால் தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும் மற்றும் அழியாத ஆண்மை கிறிஸ்து இலட்சியமாக தோன்றும். விசுவாசம் அதன் எல்லைகளை விரிவாக்க வேண்டும் மற்றும் பொருளுக்கு பதிலாக ஆவியின் மீது தங்கியிருப்பதன் மூலம் அதன் அடித்தளத்தை பலப்படுத்த வேண்டும். மனிதன் மரணத்தின் மீதான நம்பிக்கையை விட்டுவிடும் போது அவன் கடவுள், வாழ்க்கை மற்றும் அன்பை நோக்கி வேகமாக முன்னேறுவான். நோய் மற்றும் இறப்பு மீதான நம்பிக்கை நிச்சயமாக பாவத்தின் நம்பிக்கையைப் போலவே வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்தின் உண்மையான உணர்வை மூடிவிடுகிறது. அறிவியலில் இந்த மகத்தான உண்மையை மனிதகுலம் எப்போது விழித்துக் கொள்ளும்? மரணத்தில் உலகளாவிய நம்பிக்கை எந்த நன்மையும் இல்லை. அது வாழ்க்கையையோ உண்மையையோ வெளிப்படையாக்க முடியாதது. மரணம் ஒரு மரணக் கனவாக நீளமாக காணப்படும். அது இருளில் வந்து ஒளியுடன் மறைந்துவிடும். கடவுளின் சக்தியின் சிறந்த ஆர்ப்பாட்டக்காரரின் உயிர் தழுதல் உடல் மற்றும் பொருளின் மீதான அவரது இறுதி வெற்றிக்கான சான்றாகும். மேலும் தெய்வீக அறிவியலின் முழு ஆதாரத்தையும் கொடுத்தது. சான்றுகள் மனிதர்களுக்கு மிகவும் முக்கியம். உடலை கொன்றதாக ஆண்கள் நினைக்கட்டும், பின்னர் அவர் அதை மாற்றாமல் அவர்களுக்கு காண்பிப்பார். கிறிஸ்தவ அறிவியலில் உண்மையான மனிதன் கடவுளால் ஆளப்படுகிறான் என்பதை இது நிரூபிக்கிறது. நன்மையால் தீமையால் அல்ல. எனவே ஒரு மரணமில்லாதவர், ஆனால் அழியாதவர். மரணம் போல் தோன்றிய பிறகு இயேசுவின் மாறாத உடல் நிலை எல்லா பொருள் நிலைகளுக்கும் மேலாக அவரை உயர்த்தியது. இந்த உயர்வு அவரது ஏற்றத்தை விளக்கியது. மேலும் கல்லறைக்கு அப்பால் ஒரு சோதனை மற்றும் முற்போக்கான நிலையை சந்தேகத்திற்கு இடமின்றி வெளிப்படுத்தியது. இருப்பதை அறிவியல் அடையும் வரை இருப்பு என்பது உடல் உணர்வின் நம்பிக்கையாகவே தொடர்கிறது. பிழை இங்கேயும் மறுமையிலும் தன் சுய அழிவை கொண்டு வருகிறது. ஏனென்றால் மரண மனம் அதன் சொந்த உடல் நிலைகளை உருவாக்குகிறது. வாழ்க்கையை பற்றிய ஆன்மீக புரிதலை அடையும் வரை மரணம் அடுத்த இருப்பு விமானத்தில் நிகழும். பொருள் வாழ்க்கையின் இந்த கனவுக்கு தேவையான காலம் அதன் இன்பங்கள் மற்றும் துன்பங்கள் என்று அழைக்கப்படுபவை நனவில் இருந்து மறைந்து போக யாரையும் தெரியாது. மகன் அல்ல, தந்தையே தவிர பிழையின் உறுதியை பொறுத்து இந்த காலம் நீண்ட அல்லது குறுகியதாக இருக்கும். முன்னேற்றம் அனுபவத்தில் பிறக்கிறது. இது மரணமில்லாத மனிதனின் பழுக்க வைக்கும். இதன் மூலம் அழியாதவருக்காக இறந்தது. இங்கே அல்லது இனிமேல் துன்பம் அல்லது விஞ்ஞானம் வாழ்க்கை மற்றும் மனம் தொடர்பான அனைத்து மாயைகளையும் அழிக்க வேண்டும். மேலும் பொருள் உணர்வு மற்றும் சுயத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும். முதியவர் தனது செயல்களால் தள்ளி வைக்கப்பட வேண்டும். மனிதனின் நல்லிணக்கமும் அழியாமையும் வெளிப்படையாக தெரியாத வரை நாம் கடவுளை பற்றிய உண்மையான கருத்தை பெறவில்லை. மற்றும் உடல் அதை ஆள்பவை பிரதிபலிக்கும். அது உண்மை அல்லது பிழை, புரிதல் அல்லது நம்பிக்கை, ஆவி அல்லது பொருள். ஆகையால் இப்போது அவருடன் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். அமைதியாக இருங்கள். கவனமாகவும் நிதானமாகவும் விழிப்புடனும் இருங்கள். வழி நேராகவும் குறுக்கலாகவும் இருக்கிறது. இது கடவுள் மட்டுமே வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வழிவகுக்கிறது. இது மாம்சத்துடனான போர். இதில் நாம் பாவம், வியாதி மற்றும் இறப்பை வெல்ல வேண்டும். இங்கே அல்லது இனிமேல் நிச்சயமாக நாம் ஆவியின் இலக்கை அடைவதற்கு முன் அல்லது கடவுளில் வாழ்க்கை பாவமில்லாத மகிழ்ச்சி, வாழ்வின் சரியான நல்லிணக்கம் மற்றும் அழியாத தன்மை, வரம்பற்ற தெய்வீக அழகு மற்றும் நல்வாழ்வை ஒரு உடல் இன்பம் அல்லது துன்பம் இல்லாமல் ஒரே உண்மையான அழியாத மனிதர். அவருடைய ஆன்மீகம் இந்த இருப்பு நிலை அறிவியல் மற்றும் அப்படியே உள்ளது. தெய்வீக அறிவியலில் கிறிஸ்துவை பற்றிய இறுதி புரிதல் உள்ளவர்களால் மட்டுமே ஒரு பரிபூரணத்தை அறிய முடியும். இறப்பு இந்த இருப்பு நிலையை விரைவுபடுத்த முடியாது. ஏனென்றால் அழியாத தன்மை தோன்றுவதற்கு முன் மரணத்தை வெல்ல வேண்டும், சமர்ப்பிக்க கூடாது. வாழ்க்கை இப்போது பொருளை பொறுத்தது என்று சொல்ல எங்களுக்கு உரிமை இல்லை. ஆனால் மரணத்திற்கு பிறகு அதை சார்ந்து இருக்காது. வாழ்க்கை அறிவியலின் அறியாமையில் நாம் இங்கு நாட்களை கழிக்க முடியாது. மேலும் இந்த அறியாமைக்கு கல்லறைக்கு அப்பால் ஒரு வெகுமதியை கண்டுபிடிக்க எதிர்பார்க்கிறோம். மரணம் நம்மை அறியாமைக்கு ஈடாக இணக்கமாகவும் அழியாமலும் ஆக்காது. இங்கே நாம் ஆன்மீக மற்றும் நித்தியமான கிறிஸ்தவ அறிவியலுக்கு கவனம் செலுத்தவில்லை என்றால் இனிமேல் நாம் ஆன்மீக வாழ்க்கைக்கு தயாராக இருக்க மாட்டோம். மரணத்தின் தருணத்தில் நம்மை வைத்திருக்கும் பாவமும் பிழையும் அந்த தருணத்தில் நின்றுவிடாது, ஆனால் இந்த பிழைகள் இறக்கும் வரை நீடிக்கும். முழு ஆன்மீகமாக இருக்க மனிதன் பாவமற்றவனாக இருக்க வேண்டும். அவன் பூரணத்தை அடையும் போது மட்டுமே அவன் இவ்வாறு ஆகிறான். உலகளாவிய இரட்சிப்பு முன்னேற்றம் மற்றும் நன்னடத்தை மீது உள்ளது. அவை இல்லாமல் அடைய முடியாது. சொர்க்கம் ஒரு இருப்பிடம் அல்ல, ஆனால் மனதின் தெய்வீக நிலை. மனதின் அனைத்து வெளிப்பாடுகளும் இணக்கமானவை மற்றும் அழியாதவை, ஏனென்றால் பாவம் இல்லை மற்றும் மனிதன் தனது சொந்த நீதியை கொண்டிருக்கவில்லை, ஆனால் இறைவனின் மனதை கொண்டிருக்கிறான். வேதம் சொல்வது போல், நோயால் வாழ்க்கையை அழிக்க முடியாது என்றும், மரணத்தினால் மனிதர்கள் பாவத்திலிருந்தோ அல்லது நோய்களிலிருந்தோ இரட்சிக்கப்படமாட்டார்கள் என்றும் அறியப்படும் போது இந்த புரிதல் வாழ்க்கையின் புதியதாக விரைவுபடுத்தப்படும். அது இறக்கும் விருப்பத்தையோ அல்லது கல்லறையின் பயத்தையோ தேர்ச்சி பெறும். இதனால் மரண இருப்பை பாதிக்கும் பெரும் பயத்தை அழிக்கும். இருப்பது பரிசுத்தம், நல்லிணக்கம், அழியாமை. இது பற்றிய அறிவு சிறிய அளவில் இருந்தாலும் மனிதர்களின் உடல் மற்றும் தார்மீக தரத்தை உயர்த்தும், நீண்ட ஆயுளை அதிகரிக்கும், குணத்தை தூய்மைப்படுத்தும் மற்றும் உயர்த்தும் என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு முன்னேற்றம் இறுதியாக அனைத்து பிழைகளையும் அழித்து அழியாத தன்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனித குலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.